நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். நம்ம ஆஸ்திரேலியா.
படிப்பவர் சங்கர் ஜே பாண்டியன்.
இந்த மாதம் நாம் கேட்கவிருக்கும் சிறுகதை ஆஸ்திரேலியன் ரைட்டர்ஸ் சென்டர் என்ற சிறுகதை அமைப்பில் 2021 மார்ச் மாதம் சிறந்த கதைகளுள் ஒன்றாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுகதை. இந்த சிறுகதையினை எழுதியவர் குயின்ஸ்லாந்து மாநிலத்தைச் சேர்ந்த ஷாரன் ஸ்வான்போல். கதையின் தலைப்பு த டைம் மெஷின். கதையின் தமிழாக்கம் கால இயந்திரம். இது ஒரு கால இயந்திரம். பார்ப்பதற்கு பழைய தொலைபேசி பெட்டி போல காட்சியளிக்கிறது. வெளிப்புறம் மிக அழகாக இருக்கிறது, ஆனால் உள்ளே ஆங்காங்கே கீறப்பட்டு சிதலமடைந்து கிறுக்கல்களுடன் விரும்பத்தகாத வாசனையுடன் மாற்றப்பட்டுள்ளது. நான் அந்த 4 தகரச் சுவருக்குள் நுழைகையில் நான் பல வருடங்கள் பின்னோக்கி கொண்டு செல்லப்படுகிறேன். 11 வயதிற்கு திரும்பிவிட்டேன். அந்த 7 எண்களை டயல் செய்து பதிலுக்கு காத்திருக்கையில் சரியாக 3வது மணி அடிக்கையில் அது துல்லியமாக 5:47 இருக்கும். அதாவது நான் இரவு உணவிற்காக வீட்டிற்கு விரைந்து செல்ல இன்னும் சரியாக 14 நிமிடங்கள் இருக்கிறது. நான் இரவு உணவிற்காக மேசையில் அமர்ந்து என் சட்டைப்பையில் நான் சேகரித்து வைத்திருந்த கூழாங்கற்களை தடவி பார்த்து எண்ணுகிறேன். வீட்டு பாடெல்லாம் முடிச்சாச்சா? நான் நிமிர்ந்து என் அப்பாவின் கண்களை கூட பார்க்கவில்லை. ஆனால் அம்மா அவர்களது நாற்காலியில் இறுக்கமாக அமர்ந்திருப்பதை என்னால் உணர முடிந்தது. நான் அவற்றை இன்னும் தொடங்கவில்லை என்பது அம்மாவுக்கு தெரியும். சட்டென, இந்த வார இறுதியில் நம்ம எல்லாரும் சந்தைக்கு போகலான்னு நான் யோசிச்சுட்ருக்கிறேன். உனக்கு உபயோகப்படுத்தி விற்பனைக்கு வரும் அந்த பெரிய மிதிவண்டி வாங்கி தரலான்னு. பேச்சை மாற்றுவதற்காக என் அம்மாவின் முயற்சியை பார்த்து சிரித்தபடி என் தலையை ஆம் என்பது போல அசைத்தேன். அதை உனக்கு உரிமையாக்கி கொள்ள நீ இன்னும் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தணும். அப்பாவின் குரல் முன்பை விட கண்டிப்பாக இருந்தது. ஆனால் அவர் மீண்டும் சாப்பிடத் தொடங்கியிருந்தார். அது ஒரு நல்ல அறிகுறி. அன்று இரவு 2 மார்ஷ்மெலோக்கள் மேலே மிதக்க ஒரு கோப்பையில் சூடான மைலோவை அம்மா என்னிடம் கொண்டு வந்தார். நீ நினைப்பதை விட அதிகமாக உன் அப்பா உன்னை நேசிக்கிறார் என்று என் அம்மா அவர் விரல்களை என் தலைமுடியை வருடியபடி கூறினார். நான் தலையை அசைத்தேன். நாளை உன் அப்பா வீட்டிற்கு வருவதற்கு முன்பு உன்னோட வீட்டு பாடத்தெல்லாம் முடிச்சிருவியா? அதற்கு சற்றும் சாத்தியமில்லை என்று தெரிந்தும் நான் மீண்டும் தலையசைத்தேன். பள்ளி முடிந்ததும் ஜானியை சந்திக்க நான் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தேன். மற்றும் ஒரு நினைவு. இம்முறை நான் என் சட்டை பையில் நாணயங்களை தடவி கொண்டிருக்கையில் அந்த தகர பெட்டியில் சிவப்பு சட்டகத்தை தடவிக்கொண்டே இருக்கிறேன். நான் அந்த எண்களை டயல் செய்து முடிப்பதற்கு முன்பாகவே தொலைபேசியை வைத்து விட்டேன். வெளியில் வருகிறேன். ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு எடுத்து நம்பிக்கையை வரவழைத்து கொண்டு மீண்டும் எண்களை டயல் செய்தேன். வணக்கம், நான் சூசனோட பேச முடியுமா? நான் என் மிக கண்ணியமான கனிவான குரலை முயற்சித்தேன். ஆனால் அது உச்சஸ்தாயில் கிரீச்சிட்டது. மௌனம் நீடித்தது. கனத்த நொடிகளை நீட்டிச் சென்றது. பிறகு அவளுடைய குரல் கேட்டது. ஒரு தேவதை வானத்திலிருந்து அன்போடு அழைப்பது போல இருந்தது. நான் பயிற்சி செய்து ஒத்திகை பார்த்து வைத்திருந்த சொற்கள் என்னை கைவிட்டன. அதற்கு மாறாக வெவ்வேறு வார்த்தைகள் வந்து விழுந்தன. அவை சுதந்திரமாகவும் சரளமாகவும் வருகின்றன என காட்டிக்கொள்ளும் அவசரத்தில் ஒன்றோடு ஒன்று சொற்கள் மோதி தடுமாறின. இருப்பினும் அவை விரும்பிய விளைவை கொண்டு வந்தன. ஆம், அவள் சம்மதம் என்று சொன்னாள். அது ஒரு அற்புதமான சுக அனுபவம். என் நினைவில் நிரந்தரமாக நிலை பெற்றது. நாங்கள் அடுத்த நாள் முதல் முதலாக சந்தித்தோம். எங்கள் கடைசி சந்திப்பும் அதுதான். ஆனால் அது ஒரு பொருட்டல்ல. அந்த தொலைபேசி பெட்டியிலிருந்து இன்னும் பல நண்பர்களை அழைத்து பேசினேன். சிலர் அவர்களது மறுப்பை சொன்னார்கள், சிலர் அவர்களது சம்மதத்தை சொன்னார்கள். இதில் முக்கியமானது என்னவென்றால் முக்கியமானவர்கள் அவர்களது சம்மதத்தையே சொன்னார்கள். நான் அந்த தொலைபேசி பெட்டி கூண்டில் இருந்து வெளிவந்து கதவை மூடும்போது இந்த பெட்டிகள் இனி நமக்கு தேவையில்லை என்றாகிவிட்டது என்பதை அறிந்து அது என்னை விழுங்கும் ஒரு சோகமாக என்னுள் குடிகொண்டது. இப்போது இந்த பெட்டிகள் அனைவரிடமும் கையடக்க சாதனமாக மாறியுள்ளது. இருப்பினும் என் கையில் இருக்கும் தொலைபேசி உருமாற்றம் அடைந்து இப்போது தொலைபேசியாய் அல்ல, கைபேசியாய் அல்ல, திறன்பேசியாய் உள்ளது. ஆனால் அது ஏன் அமைதியாகவே இருக்கிறது என்பதுதான் எனக்கு மிகுந்த ஆச்சரியம் அளித்தது. இன்றைய இளைஞர்கள் மிகவும் பரபரப்பாக இருக்கிறார்கள். அழைப்பதை விட விடயத்தை எனக்கு குறுஞ்செய்தியை அனுப்புங்கள் என்றே கூறுகிறார்கள். என் நண்பர்கள், அதாவது எஞ்சி நிற்கும் என்னை போன்ற வெகு சிலர் இந்த திறன்பேசியை திறன்பட இயக்கவே சிரமப்படுவது ஒரு புறம் இருக்க, எங்கிருந்து அந்த குறுஞ்செய்தியை இந்த சின்னஞ்சிறு திரையில் அனுப்புவதும் படிப்பதும்? ஒரு ஜனத்திரல் பெரும் கூட்டமாக இப்போது என்னை சூழ்ந்துள்ளது. அவர்கள் தங்கள் கைகளில் அந்த திறன்பேசியை வைத்திருக்கிறார்கள். ஆனால் யாரும் பேசுவதும் இல்லை, யாரும் கேட்பதும் இல்லை. ஒரு இடத்தில் பொருத்தப்பட்டு அதில் பேச மட்டுமே முடியும் என்று இருக்கும் தொலைபேசி லேண்ட்லைன், அதை மட்டுமே நம்பியிருந்ததை நினைவில் கொள்ளும் அளவிற்கு வயதுடைய நம்மில் பலர் ஒரு உண்மையை உணரக்கூடும். ஒரு எளிய பொருள் பல நினைவுகளையும் மற்றும் முக்கிய வாழ்க்கை தருணங்களையும் நினைவூட்டக்கூடும். அப்படி ஒரு தொலைபேசி நம்மை காலத்தில் பின்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என்ற யதார்த்தத்தை சொல்லும் கதை இது. நாம் இன்று கேட்ட கால இயந்திரம் என்ற கதையில் வரும் தொலைபேசி பெட்டியை கண்முன் கொண்டு வரும் சொற்களின் அணிவகுப்பிற்கு இந்த கதாசிரியருக்கு நிச்சயம் பாராட்டுக்கள். சிவப்பு நிறத்தில் சதுரங்க வடிவில் பெரிய பெரிய சட்டகத்தில் தகரக்கூண்டு. அப்படி மனக்கண்ணில் அந்த தொலைபேசி பெட்டியை பார்க்கையில் நினைவிற்கு வந்த முதல் எண்ணம் ராயன் டேன்ஸ் எழுதிய த மேன் ஹூ தாட் அவுட்சைட் த பாக்ஸ் என்ற புத்தகத்தில் வாசித்த ஒரு பகுதி. இந்த புத்தகம் கனடா நாட்டை சேர்ந்த சிட்னி சிசில் நியூமேன் என்பவரின் வாழ்க்கை வரலாறு. இதில் சிட்னி சிசில் நியூமேன் 1960களில் பிபிசி ஒன் என்ற தொலைக்காட்சிக்காக எப்படி உலகப்புகழ் பெற்ற டாக்டர் ஹூ என்ற சயின்ஸ் ஃபிக்ஷன் நாடகத்தை உருவாக்கினார் என்று விரிவாக உள்ளது. இந்த தொலைக்காட்சி தொடர் டாக்டர் ஹூவில் வரும் டாக்டர் என்று அறியப்படும் கால இறைவனின் சாகசங்களை சித்தரிக்கிறது. கால இறைவன் என்றால் ஒரு வேற்று கிரக ஆளுமை, எல்லா காலங்களிலும் எல்லா கிரகங்களிலும் வாழக்கூடியவர், மனிதனாக தோற்றம் எடுக்கக்கூடியவர். அந்த மனித உடல் குணமடைய முடியாத அளவுக்கு சேதமடையும் போது வேறு உடல் எடுக்கக்கூடியவர். அவருடைய கிரகம் என்பது டார்டிஸ், அதாவது TARDIS, டைம் அண்ட் ரிலேட்டிவ் டைமென்ஷன் இன் ஸ்பேஸ். இந்த டார்டிஸ் மிக பரந்த உட்புறத்தையும் சிறிதாக தோற்றமளிக்கக்கூடிய வெளிப்புறத்தையும் கொண்டது. மேலும் இது கிளாமோஃப்ளாஜ் என்று அறியப்படும் அருகில் இருக்கும் பொருட்களின் தோற்றத்தை எடுத்து பார்வைக்கு சகஜமாக மாறக்கூடியது. ஒரு செயலியின் தவறு காரணமாக இந்த டார்டிஸ் ஒரு நீல நிற தொலைபேசி பெட்டி போல நிரந்தரமாக தங்கிவிடுகிறது. இந்த காலப்பயண விண்கலத்தில் டாக்டர் பிரபஞ்சத்தை ஆராய்கிறார். நேரத்தையும் இடத்தையும் கடந்து தீய சக்திகளிடமிருந்து அப்பாவி உயிர்களை காப்பாற்றுகிறார் மற்றும் தீய சக்திகள் வரலாற்றை மாற்றுவதை தடுக்கிறார் என்பதுதான் கதை. முதல் வாசிப்பில் நாம் இன்று கேட்ட கதை அந்த சிவப்பு தகர தொலைபேசி பெட்டியும் டார்டிஸ் போல காலப்பயணமாக செயல்படப் போகிறது என்ற எண்ணம் தோன்றியது. ஆனால் அந்த கதையின் இறுதியில் வேறொரு உண்மையை உணர்த்துகிறது. இது கடந்த கால நினைவுகளுக்கான ஒரு விண்கலம். இதில் நாம் பயணம் செய்து நம் கடந்த கால நினைவுகளை மீட்க முடியும் என்பது போல நிறைவாகிறது. குறிப்பாக இன்று எல்லோர் கையிலும் இப்படி ஒரு கால இயந்திரம் இருக்கிறது. பெரிய கூண்டுடன் காட்சியளித்த கட்டண தொலைபேசி இன்று நம் கையடக்க திறன்பேசியாக இருப்பதையும், ஆனால் அவற்றை யாரும் இன்று பயன்படுத்தி பேசாமல் இருப்பதையும் லாவகமாக கூறியிருப்பது மிகவும் அருமை. சிறுகதையில் ஒரு பொருளை மிகவும் அரிதானது என்றும் மிகவும் அற்புதமானது என்றும் அறிமுகப்படுத்தி நம்மை அதன் அதிசயத்தில் மூழ்க வைத்து அதன் மகத்துவத்தை உணர வைத்து பிறகு அது நம் எல்லோரிடமும் இருப்பதுதான் என்று காட்டும் ஒரு யுக்தி மிகவும் அருமையானது. நம்மிடம் இருப்பதனாலேயே ஒரு பொருளின் மதிப்பை நாம் எவ்வளவு குறைத்து மதிப்பிடுகிறோம் என்பதை நமக்கே உணர வைக்கும் தருணங்கள் இவை. இந்த இடத்தில் எனக்கு சமீபத்தில் வாசித்த திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ஒரு குறுங்கதை நினைவிற்கு வந்தது. கவலைகளின் குளியலறை என்பதுதான் அந்த குறுங்கதையின் தலைப்பு. அந்த கவலைகளின் குளியலறை என்ற குறுங்கதை இப்படி துவங்குகிறது. அந்த நகரில் கவலைகளின் குளியலறை ஒன்று இருந்தது. அது ஒரு பொது குளியலறை. நாள் முழுவதும் மக்கள் அங்கே குளிக்க காத்திருந்தார்கள். அது ஒரு நீரூற்று. அந்த நீரூற்று பொங்கி வழிந்து தாரையாக செல்லும் வழியினை தடுத்து 16 குளியலறைகள் உருவாக்கியிருந்தார்கள். ஆண்களுக்கு 8, பெண்களுக்கு 8. குளித்து வெளியேறும் போது கவலைகள் அனைத்தையும் மனதிலிருந்து நீக்கிவிடும் என்று துவங்கும் அந்த குறுங்கதை யார் யாருக்கு எப்படியெல்லாம் கவலைகள் இருக்கின்றன என்று கவித்துவமாகவும் நையாண்டியாகவும் கூறி செல்லும். இறுதியில் தண்ணீரால் எவ்வளவு பெரிய கவலையையும் போக்கிவிட முடிகிறதே என மக்கள் வியப்படைந்தார்கள். மனிதன் எல்லா துயரங்களுக்கும் இயற்கை தீர்வு வைத்திருப்பதை உணர்ந்தார்கள் என்பதாக நிறைவு பெறும். கதையின் இறுதி வரிகளை வாசிக்கையில் அந்த அதிசய கவலைகளை போக்கும் குளியலறை வேறெங்கும் இல்லை, அது நம் இல்லங்களில் இருக்கும் குளியலறைதான் என்ற உண்மையை நமக்கு உணர வைக்கும். மேலும் தண்ணீரால் எவ்வளவு பெரிய கவலையையும் போக்கிவிட முடியும் என்பது உண்மைதான். நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒன்று, மறந்தும் கூட வெளியில் வரும்போது தண்ணீர் அடித்துச் சென்ற கவலைகளை மீண்டும் சிரமப்பட்டு சேகரித்து பத்திரமாக சுமந்து வராமல் இருக்க வேண்டும் என்பதையும் உணர வைக்கும் அந்த குறுங்கதை. அதுபோலவே நாம் இன்று கேட்ட கதையின் இறுதி பத்தி நம் கைகளில் இருக்கும் திறன் பேசி நாம் விரும்பினால் நம்மை கடந்த காலத்துடன் கண்டங்கள் தாண்டியும் மிக அழகாக இணைக்கக்கூடிய அதி அற்புத சாதனம் என்பதாக கூறி மேலும் இன்றைய ஒன்றிணைந்த சமூகத்தின் முரண்பாட்டை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. ஒரு சமூகமாக நாம் இணைப்பில் இருக்கிறோம், இணைந்து இருக்கிறோமா என்ற கேள்வியை மனதில் எழச் செய்கிறது. உறவினர் மற்றும் நண்பர் ஒருவரின் மரணத்தில் கூட வாட்ஸ்அப்பில் வெறுமனே RIP போடும் தலைமுறையாக நாம் மாறிவிட்டோமோ என்ற கேள்வியை எழச் செய்கிறது. முடிந்தால் உங்கள் இல்லத்தில் இருக்கும் அந்த கவலைகளை போக்கும் குளியலறையில் குளித்துவிட்டு உங்கள் அன்பிற்கு உரியவர்கள் சிலரை இந்த வாரம் அழைத்து பேசுங்கள். குறுஞ்செய்தியில் நலம் விசாரிப்பதல்ல, உண்மையில் அழைத்து பேசுங்கள்.
படித்தவர் சங்கர் ஜே பாண்டியன்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? Apple Podcast, Google Podcast, Spotify என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.